Per tu sa rindru il mantri tuma?
Bahwa mesuti garu mulas nai mantri tuma ni?
Nadi hayai.
Wacan soal pihak katakan tawasta lebih pelibadan suatu yang terbina. Ada aturudahan nuan pelibadan katakan tawasyai. Ekgan ada khatik mahaturun api sabah mantri tuma lah wisal dene kadhas prakasha kala. Ekama mantri warunge charya dharma sangrahai පිළිබඳවත් අපි වචන කතා කරන්න ඕනේ. ඇත්තම මහජන නියෝජිතයන් හැටියට අපි හැම කෙනෙක්ම මේ වගේ චර්යා ධර්ම සංග්‍රහයකින් බැඳෙනවට වැඩිය අපි තුල ආකල්ප මේ වශයෙන් හදවතට එකඟව අපි තුල ඒ වගේ චර්යා ධර්ම අපිට තියෙනවා නම් මම හිතන්නේ ඉතාමත්ම වැදගත්. අපි දකිනවා මේ මෑත වකවානුව තුල නිරන්තරයෙන්ම මේ රට ගිනි තියන ගිනි අවුලන තත්ත්වයක් අපි දකිනවා නිරන්තරයෙන්ම අපිට ඇවිලෙන්නට බලපාන කාරණා අපි සමහර දේශපාලන බලවේග තමන්ගේ දේශපාලන බලය ලබා ගැනීම සඳහා ජාතිය අවුලවනවා ආගම වපුරවනවා භාෂා ભેදයන් ජාති කුල මල ආගම් මේ වගේ ભેද තුලින් අපේ ජනතාව අවුස්සලා යම් කිසි වාසි වර ප්‍රසාද ලබා ගන්නවා නම් මම හිතන්නේ සිංහල හරි දෙමළ හරි මුස්ලිම් හරි කුමන තරාතිරමක දේශපාලකෙක් වුණත් මම හිතන්නේ ඒක ඉතාමත්ම පුද්ගලයෙකුගේ චර්යා ධර්ම රටාවලට මම හිතන්නේ පටහැනි කාරණයක් බවට පත් වෙනවා. මම කවුරු කළත් වැරදි. අපි සිංහල මන්ත්‍රීවරුන් හැටියට අපි ජාතිවාදය විවේචනය කරනවා නම් ඒක සමහර වර්ත දකින්නවා එක සිංහලයන්ට හොඳ නැහැ. එක මුස්ලිම් අයර දෙමළ අයර කරනකොට හොඳයි. සිංහල අයට නරකයි කියන එක. හැබැයි මුස්ලිම් අය මේක ජාතිවාදයේ වපුරවනවා නම් ඒකත් එහෙමයි. දෙමළ අය මේක වපුරවනවා නම් ඒකත් එහෙමයි. විශේෂයෙන් අපිට කියන්න තියෙන කාරණේ තමයි රටක් හැටියට අපි තවමත් මේ ලෝකයේ තුල අපි බඩගාන දුප්පත් රටක් බවට පත් වෙලා තියෙන ප්‍රධානම කාරණේ අපි තුල තියෙන මේ ජාතික අසමගිය. අපි තවමත් අර පරණ අවි ආයුධ ටික තමයි අපි අපේ කරේ තියාගෙන අපි මේ යන්නේ. ජාතිය කුලය ආගම මේ ભેද ටික අරගෙන තමයි අපි මේ අපේ වංශය හැමදාම කබල් ගන්නේ. විශේෂයෙන් කර මන්තුමනි මොකවත්ම නැති මිනිස්සු තමයි හැමතිස්සම මේ වංශය කබල් ගන්නේ. හිතන්නට බොහෝ දේවල් කරන්නට බොහෝ දේවල් එම ශක්තියක් තියෙන උසස් මිනිස්සු. පරිණාමයෙන් උසස් තත්වයකට පත්වෙච්ච මිනිස්සුන්ට මෙම ජාතිය ආගම කුලය භාෂාව වර්ගවාදයන් ගෝත්‍රික වාදයන් මම හිතන්නේ මේවා වැදගත් වෙන්නේ නැහැ. අපි යුද්ධයක් නිසා බටකෑව අපි අවුරුදු 30ක් අපේ දේපොළ විනාශ වුණා අපේ ජීවිත විනාශ වුණා සම්පත් විනාශ වුණා රටේ ආර්ථිකය බිඳ වැටුණා. අපි අපේ රට ගිනිගෙන දැවුණා ලෝකයේ තුල ජාත්‍යන්තරයේ තුල අපි කොන් වුණා විශාල වශයෙන් අපි අපේ රටේ අගාධයකට ගියා. මේකට පිදුරු දැම්මා සමහරු මේවට වතුර දැම්මා. මේවා දෙමළ ජනතාව මැරෙද්දී අපේ කට්ටිය ඔල්වර්සන් හඬ නැගුවා. අපේ සිංහල ජනතාව මැරෙද්දී දෙමළ ජනතාව ඔල්වර්සන් හඬ නැගුවා. හැබැයි දෙපැත්තම මැරෙන්නේ කාය කාගෙත් දරුවෝ අපේ රටේ සංවර්ධනයට අපේ රටේ අනාගතේ බාර ගන්න ඉන්න ප්‍රජාව කියනක අපි කවුරුත් අමතක කළා. ඉතින් දැන් අද සිද්ධ වෙන්නේ මොකද්ද? අද සිද්ධ වෙන්නේ ඒ දෙයමයි. අද එදා අපි දෙමළ ජන වර්ගයක් එක්ක රණ්ඩු වුණා. අද අපි නිරන්තරයෙන්ම අපි පත්වමින් සිටිනවා මුස්ලිම් ජාතිකයන් සමග ගැටුමකට. ඉතින් මේක වැරද්ද කොහෙන් පටන් ගත්තද කියන කාරණේ හොයනවට වැඩිය වැරද්ද ඇති වෙච්ච සනින්ම අපි සිංහල දෙමළ මුස්ලිම් අපි හැම කෙනෙක්ම කුටුම අපිට පුළුවන් නම් මේ වැරද්ද අපිට වහන්න මේ වැරද්ද මෙතනින් පස්සේ නවත්තන්න මම හිතන්නේ ඒක අපි අපේ රටට කරන විශාල සේවයක්. අපි දකිනවා Facebook එකේ සමහර post දාලා තිනවා ගිනි ගෙන දැවෙනකොට අපි දැකලා මම දැක්ක ඊයේ කොහමද අපේ ගැම්ම බ්‍රෝ එහෙම තමයි දාන්නේ. මේ ගිනි ගෙන දැවෙන්නේ අපේ රටේ සම්පත් අපේ රටේ දේපල වස්තුව. එතකොට මේ එක තැනක එක ජන වර්ගයක දෙයක් ගිනි ගන්නකොට ඊට පස්සේ හෙට තව දේවල් ගිනි ගනි. අපි දෙමළ ඒ ත්‍රස්තවාදය නිසා අපි වින්ද ඒ යුද්ධය නිසා අපි වින්ද අත්දැකීම් තියෙනවා. මේ රට අවුල් ජාලාව බවට පත් වුණා. මේ ආය ආපහු මේ රුපේ මේ පුච්චන්න හදන්නේ එක ගිනි කූරකින් සමහල්ලාවට කඩයක් දෙකක් ගිනි ගනි. හැබැයි කඩයක් දෙකක් ගිනි ගන්නකොට ඒ ගිනි ජාලා වලින් රටක් ගිනි ගනි. ඉතින් ඒ නිසා මේවා ලඝු කරලා සලකන්නට එපා කියන දේ මම කාටත් මේ අවස්ථාවේදී අපි කියන්නට අවශ්‍යයි. මනුෂ්‍ය ඝාතනය කියන කවුරු කළත් වැරදි. සිංහල අපේ කවුරු හරි මරුණොත් අපි ජාතියක් හැටියට අපි කම්පා වෙනවා. ඒ මරණකරුගේ භාර්යාව සමීප ඥාතීන් දරුවන් ඒ සියල්ලන්ට මේ වේදනාව දැනෙනවා. දෙමළ මුස්ලිම් කුමන ජාතියක කවුරු හරි මරුණොත් ඒ වේදනාව ඒ අයට සාපේක්ෂයි. ඉතින් ඒ නිසා දැන් මම හිතන්නේ ජීවිත කීපයක් විනාශ වෙලා තියෙනවා මේ අලුත් මේ ගැටුම තුළ. මම කියන්නේ අපි කවුරුත් මේ පාර්ලිමේන්තුවේ සිංහල දෙමළ මුස්ලිම් පක්ෂ විපක්ෂ සියලුම දෙනා එකතු වෙලා කරුණා කරලා මේ අද ඇවිලමින් හිස ඔසවමින් පවතින මේ ගින්න නිමන්න අපි උත්සාහ කරමු. මේවට අපි වතුර දාන්න අවශ්‍ය වෙන්නේ නැහැ කියන එක මම විශේෂයෙන් මේ අවස්ථාවේදී කියනවා. ජාතිය ගැන කතා කරනකොට ඒක බොහොම ආවේගශීලී.
දැන් අවසන් කරා.
ආගම ගැන කතා කරනකොට හරි මට තප්පර 30ක් දැන්. ආගම ගැන කතා කරනකොට ඒක බොහොම ආවේගශීලී. තරහ යන්නේ නැති මිනිහෙකුට උනත් තමන්ගේ අම්මා තමන්ගේ තාත්තා ගැන කියනකොට ඇඟේ අර රෝම කූප කැණින් වෙලා බොහොම ආවේගශීලී වෙනවා. අපේ ආගම ගැන කතා කරනකොට තරහ යන්නේ නැති මිනිහෙකුට උනත් ජාතිය ගැන ආගම ගැන කුලය මේවා ගැන කතා කරනකොට නිරන්තරයෙන්ම මිනිස්සු ආවේගශීලී. ඒ නිසා මම මේ අවස්ථාවේදී මතක් කරන්න කැමති මේ උත්තරීතර පාර්ලිමේන්තුවේ මේ රටේ සමස්ත ජනතාවගේ නියෝජිතයන් ඉන්න මේ උත්තරීතර ආයතනයේ මෙතන ඉන්න සිංහල දෙමළ මුස්ලිම් විවිධ පක්ෂවල මේ සියලුම අපේ ගෞරවනීය මැති ඇමතුමන්ලාට මන්ත්‍රීවරුන්ට අපි එකතු වෙමු. මේ රටේ ගින්දර ටික නිමන්න අපි සියල්ල එකතු වෙමු කියලා ඉල්ලා සිටමින් මේ අවස්ථාවේදී බුද්ධිමත්ව කටයුතු කරමු කියලා ඉල්ලා සිටමින් මගේ වචන ස්වල්ප අවසන් කරනවා.
බාවිසුති ගරු ડોક્ટર එස් සියමෝහන්
අවයින් தலைவர் அவர்களே இந்த வலுக்கட்டாயமாக காணாமல் போக்கப்படுத்தலில் இருந்து எல்லா ஆட்களையும் பாதுகாத்தல் பற்றிய சர்வதேச சமவாயம் இந்த விடயத்தில் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றி. வலுக்கட்டாயமாக காணாமல் செய்யப்படுவது என்பது உண்மையில் கொலை செய்வதை விட கொடுமையானது. கொலை செய்யப்பட்டால் கூட அந்த விடயம் அந்த வினாடியுடன் முடித்து பெற்றுவிடும். ஆனால் வலுக்கட்டாயமாக காணாமல் செய்வது என்பது அவர் சார்ந்த குடும்பத்திற்கு வாழ்நாள் முழுவதும் துயரம் நிறைந்ததாக விடுகிறது. உயிருடன் உள்ளாரா இறந்து விட்டாரா என அறியாது உறவினர்கள் படும் வேதனைகள் அளவீடு செய்யப்படக்கூடியவை அல்ல. கடந்த காலங்களில் வலுக்கட்டாயமாக காணாமல் செய்யப்பட்டமை மிக கொடூரமானது. அதுவும் அரச படைகளால் செய்யப்பட்ட நிகழ்வுகளே அதிகம் என அடித்து கூறலாம். வலுக்கட்டாயமாக காணாமல் செய்யப்பட்ட விடயத்தில் அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட இனம் தமிழினம். அடுத்தபடியாக பாதிக்கப்பட்டவர்கள் என்று குறிப்பிடக்கூடியது தமிழ் சிங்கள ஊடகவியலாளர்கள் எனலாம். இறுதி யுத்தத்தின் பின் வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு என்ன நடைபெற்றது? அவர்கள் கூட கடத்தி செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் ஒரு வைத்தியசாலையில் இறந்திருந்தால் அவர் இறந்ததற்கான பதிவு அந்த வைத்தியசாலையில் இருக்க வேண்டும். இறுதி யுத்தத்தில் வவுனியா வைத்தியசாலை மன்னார் மற்றும் புல்மோட்டை வைத்தியசாலைகள் காயப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தது. ஆனால் அங்கு பதிவுகள் ஒழுங்காக மேற்கொள்ளப்படவில்லை. காரணம் என்ன? இராணுவம் இந்த வைத்தியசாலைகளை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருந்தது. அதனால் அங்கிருந்த ஊழியர்கள் அந்த விடயங்களை சரியாக கவனிக்கவில்லை. எனவே இங்கு கடத்தப்பட்டவர்கள் தப்பியவர்கள் இறந்து போய் தகனம் செய்யப்பட்டவர்கள் கூட தகவலின்றி தவித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு மிகவும் மோசமான ஒரு நிலையை இந்த இலங்கையில் உருவாக்கியிருந்தது. அது மட்டுமல்ல, தடை முகாம் செட்டிகுளம் முகாமில் இந்த மக்களை தப்பி வந்த மக்களை பாதுகாப்பாக வாருங்கள் என்று கூறிவிட்டு இரவு நேரங்களில் அவர்களை கடத்தி சென்ற பின்னர் அவர்கள் இந்த முகாமிலிருந்து அடுத்த முகாமுக்கு மாறினார்களா இல்லையா என்று உறவினர்கள் தெரியாது தவித்தனர். இறுதியில் அவர்கள் காணாமல் போனவர்களின் பட்டியலில் சேர்த்து கொள்ளப்பட்டிருந்தனர் என்பதுதான் உண்மை. இறுதி யுத்தம் முள்ளிவாய்க்கால் மண்ணில் கொடூர முகம் கொண்டது. நிராயுதபாணிகளை சரணடையுமாறு கோரியது. அரச இராணுவம் ஒலிபெருக்கிகள் மூலம் மூளைக்கு மூளை வெளியேறிய மக்களுக்கு பகிரங்க அறிவித்தல் கொடுத்தது கடந்த கால அரசு. போராளிகளை சரணடையுமாறு கோரியது, பாதுகாப்பு தருவதாக கோரியது. சரணையாது விட்டால் கைது செய்யப்படுவீர்கள், கைது செய்யப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட ஒலிபெருக்கிகளில் அந்த தகவல்கள் கூறிக்கொண்டிருந்தது. அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் மற்றும் புலித்தேவன் உள்ளிட்ட பலர் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தனர். அவர்கள் இருவரும் சித்திரவதையின் பின்னர் படுகொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் போட்டோக்களாக வெளிவந்தன. அதேபோல்தான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் மகன் பாலச்சந்திரன் சிறுவன் கூட சரணடைந்த பின் காணாமல் செய்யப்பட்டுள்ளான். அதற்கான வீடியோ பட ஆதாரங்கள் கூட உள்ளன என்பது இந்த இடத்தில் குறிவைக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஏனைய பல போராளிகள் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டனர். வெள்ளக்கொடியுடன் சரணடைந்த தமிழீழ விடுதலை புலிகள் 110 பேரது விவரம் எரிக் சொல்கையும் மற்றும் ஐநா ஊடா பிரிவினூடாக வெளிப்படுத்தப்பட்டது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். அவர்களில் சிலரை குறித்து கூட சொல்லலாம். மூத்த உறுப்பினர் பாலகுமாரன் மற்றும் அவரது மகன் சூரிய தீபன், இவர்கள் இருவரும் பட்டுவாகலில் ஒரு மரத்தின் கீழ் இருந்த படம் வெளியே வந்திருந்தது. ஆனால் பின்னர் அவர்கள் காணாமல் போயிருந்தார்கள். எனவே அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஏனெனில் அந்த குடும்பம் இரண்டாக பிரிந்து மனைவி ஒரு தாதியர், அவர் மற்ற பிள்ளையுடன் சரணடைந்தார். இவர்கள் இருவரும் இராணுவத்திடம் சரணடைந்தனர். இறுதியாக என்ன நடந்தது, சாட்சிகள் இருக்கின்றன. பேச்சாளர் இளந்திரியன், இவர் ஒரு காயமடைந்த போராளி, ஒரு கைத்தாங்கள் தடியுடன் அவரை இராணுவத்திடம் ஒப்படைத்தார் அவரது மனைவி. ஆனால் அவருக்கு என்ன நடைபெற்றது, இன்று வரை காணாமல் போனவராகத்தான் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, பரா, எழிலன், ஜோகி, கரிகாலன், புதுவை ரத்தினதுரை என பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. இராணுவத்தினரிடம் பகிரங்கமாக பல ஆயிரம் பொதுமக்கள் முன் சரணடைந்தவர்கள் எப்படி காணாமல் போக முடியும்? இதுவரை யாராவது ஒரு அரசு பொறுப்பு கூறியுள்ளதா இல்லையே, அல்லது இராணுவம் கூட பொறுப்பேற்று கொண்டதா இல்லையே, உண்மையை கண்டறிய செயல்பாடு சரி உருப்படியாக நிறைவேறியதா? அது கூட நடைபெறவில்லை. செல்வபுரத்தில் வைத்து சரணடைந்த மக்கள் எப்படி காணாமல் போகப்பட்டார்கள்? இன்று இந்த நாட்டில் பௌத்த துறவிகள் துறவிகளாக இல்லை.
அவர் ஓட ப்ளீஸ் கரு கதாநாயகத் மூலாசனிடம் வேணும்.
வைண்ட் அப், யுவர் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். கரு விஜயபால் ஹெச்ஆர்எச் மெத்துமா
கரு கதாநாயக துமதி மம் இத்தாம சத்ரு வினவாத கரு அக்ராமாத்திய துமா விசின் திதாஸ் தாஹத்தே பிப்ரவரி 9 கெசட் பத்திரே நிகுத் கரன்லாது பலஹத் காரியங் அதுருதான் கிரீம்பலின் சியலு தனத்தன் ஆராக்ஷா கிரீம சதாஹு ஜாத்தியந்தர சம்முதியட்ட அதால விதிவிதான சலசியும் பினிசவு பணத் கெட்டும் பத்த விவாதேட்டு கண்ண அவஸ்தாவேதி கருணு கெய்பியாக் மே கரு சபாவம் அம்மே தபீமட்ட அவஸ்தாவில் அபாதீமகன உபத்துமாட ஸ்துதிவந்த வேணும். அப்படி தன்னவா ரட்டக் ஹெட்டியட்ட அப்பி இதா திதாஸ் பாலே ஜனவாரி 8 மேராட்டே ஜம் கிசி வெனசக் எத்திகரன்ன டோன கீழ ஜனதாவது நதே வெனசகன போவிட்ட சமஹரு கதாக்கரன தேவால் திஹா பெலுவம ஹரியட்ட கரு கதாநாயக துமனி ஹரியட்ட நிந்தேங் அவதி வெல வகே போ அய கதாக்கரான் திதாஸ் பாலே ஜனவாரி 8 காலிங் மேராட்டே திபிச்ச யுகே பிலிபந்த அமுத்துவேன் கியான்ட அவசர எக்ஸத் ஜாதிங்கே சம்விதானிய இவகேம மாணவிகம் பிலிபந்த ஏ சியலு ஆயத்தன விசிங் மேரட்ட மங்கிதனோ கலுப்பெல்ல மக்திபேன ரட்டக் ஹெட்டியட பத்கல்ல திபுனே ஜாத்தியாந்தர சம்முத்தியின் சியல் உள்ளங்கனே கல்ல லோகேட்ட அப்பட்ட யன்ன புலுவங்க மக்திபுனினே அமெரிக்கா எக்ஸத் ஜனபதியட ஆஸ்திரேலியாவட்ட ஹரியட்ட கனடாவட்ட மகா பிரித்தானியட்ட யனகொட்ட மங்கிதனோ அப்பி தன்னவா எதா ஏ லோக்கிய பிரஜாவா அப்பிபிகரேகி தக்கப்பு ஆகால்பிய முகத்த கீழ නිසා රටක් හැටියට අපි කොයි විදියට සංවර්ධනය කරන්න කටයුතු කරත් මේ රට ආර්ථිකය නගා සිටුවන්න කටයුතු කරත් අපිට තනියම ජීවත් වෙන්න පුළුවන් කමක් නැහැ ගරු කතානායකතුමනි. සමහරු නම් හිතනවා මේ ලංකාව තුල ඉඳන් අපිට වෙන රටවල් ගැන ඕනේ නැහැ. මේ හැම රටකම යම් යම් දේවල් මේ රටට යම් අවස්ථානුකූලව ඒ පිළිබඳව අවශ්‍ය යම් යම් දේවල් මං හිතනවා ඒ ආභාෂයන් ලැබනකොට ඒව මේ රට විකුණන එහෙම නැත්නම් මේ රටට හිතකර නැති ඒකම මේ රට වෙනත් විදේශිකින්ට ලියලා දෙන තත්වයක් තිබුණයි කියලා බොහෝ දෙනෙක් හිතන්නේ. හැබැයි ඒ නිසා මේ රට ඇති වෙච්ච ව්‍යසනය මං හිතනවා මේ ත්‍රස්තවාදී අවුරුදු 30ක් තුල තිබිච්ච ත්‍රස්තවාදී යුද්ධයට වඩා බොහොම භයංකර වුණා. අපි රටක් හැටියට ඉදිරියට යන්නේ කොහොමද? යුද්ධය අවසන් කරා. හොඳයි අපි ඉස්සරහට යන්නේ කොහොමද? ඒ පිළිබඳව මං හිතනවා වර්තමාන රජය දිගින් දිගටම මේ සම්බන්ධයෙන් කටයුතු කරේ. ඒ නිසා තමයි එක්සත් ජාතීන්ගේ ඇතැම් ප්‍රඥාත්වීම් වලට අපිට කැමැත්තෙන් හරි අකමැත්තෙන් හරි සමහර වෙලාවට ඒවට සම්බන්ධ වෙන්න ඕන. බොහෝ දෙනෙක් වීරයෝ වගේ කතා කරා. අපි එක එක්කෙනාට සමහර වෙලාවට අපි දැක්කා ඒ කාලේ ගරු කතානායකතුමනි එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ මහලේකම්වරයා ආපු වෙලාවේ උද්ඝෝෂණ කරපු හැටි එළවලු සමහරු විවාහ යෝජනා කරා විදේශික ඒ වගේ රාජ්‍ය නායකින් මේ රටට ආපු වෙලාව. එහෙම මැති ඇමතිවරුත් හිටපු ආණ්ඩුවක් ප්‍රජාතන්ත්‍රවාදය අබමල් රේණුවක තරම්වත් සැලකුවේ නැහැ. අපි කතා කරනවා අද අතුරු දහන් වූවන් පිළිබඳව කතා කරනකොට උතුරු නැගෙනහිර යුද්ධය නිසා තමයි ද්‍රවිඩ එක මුස්ලිම් ජනතාව වෙන්න පුළුවන්. ඒ වගේම අපේ හමුදාවේ අය වෙන්න පුළුවන්. මේ සියල්ල පිළිබඳව අපි අනිවාර්යයෙන්ම ඒ පිළිබඳව සැලකිලිමත් විය යුතුයි. අපි දන්නවා අදත් මේ රටේ මාධ්‍ය නිදහස කොහොමද තිබුණේ කියලා. මාධ්‍ය නිදහස ගැන කතා කරන්න පුළුවන් කමක් තිබුණේ නැහැ. එදා එක්නැලි ගොඩලා මං හිතන්නේ අද ජීවතුන් අතර ඉන්නවද නැද්ද කියලා අඩුගානේ ඒ බිරිඳට සහ දරුවට අඩුගානේ මරණ සහතිකයක් දෙන්න පුළුවන් කමක් තිබුණේ නැහැ. අද මරණ සාතිකයක් වෙන්න විදියක් නැහැ. අඩුගානේ තුන් මාසෙ දානේ අවුරුද්දේ දාන දෙන්න පුළුවන් කමක් තිබුණා. ඒ වගේ ඉතමත් මං හිතනවා අකාරුණික තත්වයකට මේ රටපත් වෙලා තිබුණේ. ඒ නිසා තමයි එදා ලෝකේ
තව විනාඩි දෙකක් තියෙනවා ගරු මන්ත්‍රීතුමා.
කතානායකතුමනි අපි විශේෂයෙන්ම මේ සම්බන්ධයෙන් යම් තැනැත්තෙක් අයිතු ලෙස සිරභාරයට ගැනීම, රඳවා තබා ගැනීම, පැහැරගෙන යාම, අපහරණය කිරීම, වෙනත් යම් ආකාරයක එම තැනැත්තන්ගේ නිදහස අහිමි කිරීම මේක මිනිස්සු හැටියට මේක බුදු දහම තුළ තියෙන එකක් නේ. මේ රට ගැන කතා කරනකොට අපි බුදු දහම ආවාසය ලැබපු වසර 2500 ගානක් තිබිච්ච රටක්. ඒ නිසා එවැනි ශිෂ්ටාචාරයක් තිබිච්ච රටක බුදු දහම තුළින් සිංහලකම තුළින් අපිට මේ සියල්ල අපිට උගන්වලා තියෙනවා. අද සමහර වෙලාවට සිංහල ජනතාව හිතන්නට පුළුවන් මුස්ලිම් ජනතාව පිළිබඳ වැරදි කෝණයකින් බල්ල අද මේ රටේ යම් යම් දේවල් සිද්ධ වෙන්න තරම් හේතුවක් තිබුණේ මෙවැනි ප්‍රඥප්තියින් මෙවැනි එවගේම දේවල් පිළිබඳව අපි සැලකිලිමත් නොවීම නිසා. අපි දන්නෝ එදා ඉඳන් නිදහස ලබා ගන්නකොට අපි ගරු ඩී.එස්. සේනානායක මහාමාන්‍ය ඩී.එස්. සේනානායක මැතිතුමා සමග සිංහල ද්‍රවිඩ මුස්ලිම් බර්ග සියලු ජන කොටස් බොහොම හොඳින් මම හිතන්නේ එකට වාඩි වෙලා එක ලේපිදක් කොලවන්නේ නැතුව අවුරුදු 400ක් ඉංග්‍රීසිංගේ ෘතුගීසිංගේ ලන්දේසිංගේ යකඩ සපත්තුවට පාගෙමින් සිටි රටක් ගොඩනගන්න පුළුවන් කමක් ලැබුණේ. ඒ නිසා අපට අවශ්‍ය වෙනවා විශේෂයෙන්ම මානව හිතවාදීව යාපාලනය කියන්නේ වචනේ පරිසමාප්තාර්ථයෙන්ම මානව හිතවාදීව කටයුතු කරන්න යම් සිරභාරයට ගැනීම රඳවා තැබීම පැහැරගෙන යාම අපහරණය කිරීම හෝ නිදහස අහිමි කිරීම පිළිගනව ප්‍රතික්ෂේප කිරීම එවැනි තැනත් එක වර්තමානයේ සිටින ස්ථානය වලංගු හේතුවක් නොමැතිව හෙළිදව කිරීමට අසවත් වීම අද සමහර තැන්වල අපි දන්නවා පොලිසිවල ඒ වගේ තැන්වල සිදුවෙන සිදුවීම් තමාරු අරගෙන ගිහිල්ලා උන්නද මලාද කියලා අපිට සමහර වෙලාවට පෞලිය අයට දැනගන්න පුළුවන් කමක් නැහැ. ඒ නිසා ඇතැම් නීති රීති වෙනස් වෙනකොට ලෝකයත් එක්ක අපිට ජීවත් වෙන්න සිද්ධ වෙනවා. ඒ ජීවත් වෙනකොට අපේ රටත් යම් කිසි යහපාලන වැඩපිළිවෙලකට යන්න පුළුවන් කමක්
නැහැ. අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමා
විශේෂයෙන්ම ඔබතුමාගේ මූලිකත්වයෙන් සදාචාර සම්පන්න ඒ වගේම මන්ත්‍රීවරුන් සඳහා චර්යා ධර්ම පද්ධතියක් නිර්මාණය කළා තියෙනවා. මම හිතන්නේ ඒ තුළ බොහෝ දේවල් ගැප් වෙන තියෙනවා. අද විශේෂයෙන්ම සරකන්න ඕන ගරු කතානායකතුමනි මේ පාර්ලිමේන්තුව තුල වුණත් හැසිරෙන ආකාරය දිහා බැලුවම මොන චර්යා ධර්මයක්ද කියලා තමහරුන්ට හිතෙනවා. මේකේ තිබෙන ස්ථාවර නියෝගානුව කටයුතු කරන්නේ නැහැ.
පැමිණීම පිළිබඳ ඇඳුම පිළිබඳවත් අපට සැලකිලිමත් වෙන්න සිද්ධ
වෙනවා.
සමහරුන්ගේ ඇඳුම් පිළිබඳව ගරු කථානායකතුම හිතන්න සිද්ධ වෙනවා. ලැජ්ජයි සමහර වෙලාවට මන්ත්‍රීවරයෙක් කියලා කියන්න. ඇතැම් ඇඳුම් නිසා ඔබතුමා කථානායකතුමා හැටියට මේ කටයුතු ඉතාමත් හොඳින් මේ කටයුතු ක්‍රියාත්මක කරන්නට මේ චර්යා ධර්ම
පහ හොඳයි බොහොම ස්තුතියි ගරු
සදා ලබා දීම පිළිබඳව ස්තුතිවන්ත වෙමි මගේ කතාව.
බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා ගරු සිසිර ජයකොරි මන්ත්‍රීතුමා විනාඩි 7ක් තියෙනවා ඔබතුමාට.
කථානායකතුමනි ඔබතුමාට බෙහෙවින් ස්තුතිවන්ත වෙනවා. බලහත්කාරයෙන් අතුරුදන්වුවන් පිළිබඳ ජාත්‍යන්තර සම්මුතිය පිළිබඳ සාකච්ඡාකට වෙලාවේ දෙවිරි ජාතික සන්ධානයේ ගරු මන්ත්‍රීතුමන්ලා මේ රටටත් අපේ ආරක්ෂක හමුදාවන්ට විරුද්ධවත් මා බරපතල හානිකර ප්‍රකාශ රාශියක් සිදු කළා. ජාතික සහ ජාත්‍යන්තර වශයෙන් මේ හැම කරුණක්ම වාර්තා වෙනවා. අපේ රටට විරුද්ධව ඔබතුමාගේ නායකත්වයෙන් තියෙන මේ පාර්ලිමේන්තුව ඔබේ රටේ ආරක්ෂක හමුදාවන්ට විරුද්ධව සිදුකරන මේ වගේ නින්දිත ප්‍රකාශ පිළිබඳව මේ ආණ්ඩුව නියෝජනය කරන කිසිම කෙනෙක් උත්තර නොදීම පිළිබඳව මම බලවත් කනගාටු වෙනවා. විශේෂයෙන්ම යුද්ධය අවසාන කාල පරිච්ඡේදයේදී නඩේෂන් ගැන පුලදේවන් ගැන බාලචන්ද්‍රන් ගැන දුක්සෝසුසුන් හෙළන දෙවිරි ජාතික සන්ධානයේ මන්ත්‍රීවරු ඒ ඈත පළාත්වල කහට ගස් ගිලියේ ඉඳන් අනුරාධපුරයෙන් එහාට අහිංසක දරුවන්ව පැහැරගෙන ගිය විදිය අහිංසක දරුවන්ගේ ලේ ගත්ත විදිය යුද හමුදාවේ සමාජිකයන්ව අත්අඩංගුවට අරගෙන හිරබාරයේ තබා ගැනීම වද දුන්න විදිය ගැන කතා කරන්න එක්සත් ජාතික පක්ෂය හෝ මේ ආණ්ඩුව නියෝජනය කරන කිසිම මිනිසෙකුට අද හැකියාව ලැබීම නැති ගැන ඉතාම කනගාටු වෙනවා. රටට විරුද්ධව දේශද්‍රෝහී ප්‍රකාශ කරන්න ව්‍යවස්ථාපිත වශයෙන් කෘතිමව මේ රටේ ජනයාගේ ජනබරව විකෘති කරලා විපක්ෂ නායකකමට වැඩි වෙලාවක් දීලා රටට බන්නන රටට මාතෘභූමියට බන්නන පාර්ලිමේන්තුව බවට ඔබතුමාගේ නායකත්වයේ මේ පාර්ලිමේන්තුව පත් කරලා තියෙනවා. ඒ නිසා සිංහල දෙමළ මුස්ලිම් අපි සියලු දෙනාම සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන්න ඕනේ මේ රටේ. කිසි කෙනෙකුට අබමල් රේණුවක අංශු මාත්‍රයක හානියක් වෙනවට මිනිහෙක් විදියට අපි කැමති නෑ. ඒ සිංහල වෙන්න පුණා දෙමළ වෙන්න පුණා මුස්ලිම් වෙන්න පුණා. හැබැයි අද මේ රටේ ආරක්ෂක හමුදාවන්ට චෝදනා කරන්නේ පාසල් දරුවන්ව පැහැරගෙන ගියා බලහත්කාරයෙන් ළමා සොල්දාදුවන් බඳවගත් එල්ටීටී සංවිධානය. අද එක කොන්ද පණ තියෙන ආණ්ඩුව නියෝජනය කරන මන්ත්‍රීවරයෙක් නෑ මේ වගේ කතා කරන්න. රටට බයිනවා, මාතෘභූමියට බයිනවා, රටේ ඒකීය භාවය ගැන දිවුරුම් දුන්න හමුදාවන්ට බයිනවා, අද මහ යුද අපරාධකාරයෝ කියලා බයිනවා. ඒ නිසා මේ ආණ්ඩුවට තියෙන්නේ දේශද්‍රෝහීකම් විතරයි. අර්ථ නිරූපණය කරන්න පුළුවන් ජාතිවාදී කියලා. ඇයි කොටි සංවිධානය වෙච්ච අපරාධ පිළිබඳව කතා කරන්නේ නැත්තේ? මේ පණතෙන් ගරු කථානායකතුමනි ඔබතුමාගේ නායකත්වයෙන් අස්සන්ත වන මේ පණතෙන් එල්ටීටී සංවිධානයේ පිළිබඳව කරපු අතුරුදහන් වීම පිළිබඳව කිසිම ක්‍රියාමාර්ගයක් ගන්න බැහැ. ඔබතුමාගේ නායකත්වයෙන් මේ අස්සන් කරන පණතෙන් පුණුවම් මේ රටේ ආරක්ෂක හමුදා ඇතුළු මේ රටේ නිල හමුදාවට වගකීම් පවරන්න විතරයි. එනිසා ඔබතුමා අස්සම් කරන්නේ ජාතියේ මළගම කොටින්ට විරුද්ධව රටට හානි කරන දේශද්‍රෝහීන්ට විරුද්ධව කිසි පියවරක් ගන්න මේ පණතෙන් හැකියාව ලැබිලා නැහැ. ඒ නිසා තමයි ආසියාවේ දකුණු ආසියාවේ කිසිම රටක් මේ ජාත්‍යන්තර පණත අස්සම් කරන්නේ නැහැ. ආසියාවේ කිසිම රටක් බ්‍රිතාන්‍ය අගමැතිනි තෙරේසා මේ කියනවා මගේ රටේ යුද අපරාධ ගැන කතා කරන්න එන්න එපා කියලා. අපේ රටේ නායකින්ට කොන්ද පණ නැහැ. කොන්ද නැහැ. එහෙම ප්‍රකාශයක් කරන්න නිවට ජිනීවා යෝජනා වලදී තමුන්ගේ රටට විරුද්ධව යෝජනා සම්මත කරන්න සම අනුග්‍රහකත්වයේ දරපු නායකත්වයන් මේ ආණ්ඩුව තුළ ඉන්නේ. ඒ ජිනීවා යෝජනාවල ක්‍රියාවලිය තමයි මේ අකුරන්නේ අර ක්‍රියාත්මක වෙන්නේ. ඒක පළවෙනි පියවර තමයි අතුරුදහන් වුවන්ගේ කාර්යාලය පිහිටවන්නේ. ඒ සඳහා තමයි රටට හැමදාම ද්‍රෝහී වෙච්ච ඒ දේශද්‍රෝහී බලවේග තමයි අද අතුරුදහන් වුවන්ගේ ලේකම් කාර්යාලයේ නියෝජිතයෝ බවට පත් කරලා තියෙන්නේ. එහි දෙවැනි පියවර තමයි මේ ජාත්‍යන්තර සම්මුතිය බවට පරිවර්තන වෙලා තියෙන්නේ. ඒ නිසා එංගලන්තයේ තෙරේසා මේ කියන්නේ, ගරු අගමැතිතුමිය කියන්නේ, මගේ රටට විරුද්ධව යුද අපරාධ පිළිබඳව කතා කරන්න එන්න එපයි කියලා. එහෙම ඉතිහාසයක් තමුන්නාසලා ආදර්ශය ගන්න යුරෝපය, තමුන්නාසලා මානව හිමිකම් ගැන අගය කරන යුරෝපේ නායිකාව තමයි මේ ප්‍රකාශය කරන්නේ. ඒ නිසා ද නඩේෂන් ගැනයි බාලචන්ද්‍රන් ගැනයි
පුලදේවන් ගැනයි. මේ රටේ අහිංසක ළමයි සිංහල වෙන්න පුළුවන්, දෙමළ වෙන්න පුළුවන්, මුස්ලිම් වෙන්න පුළුවන්, ගස්වල ගහලා මරපු කොටි ගැන කතා කරන්නද කවුරුත් නැහැ. අද ආරක්ෂක හමුදාව අපි දන්නවා අවසාන සටන් ක්‍රියාවලියේදී ජීවිත පරිත්‍යාග කරලා ඒ අවසාන සටනේදී බරාවි පාවිච්චි කළා නම් විශාල පිරිසක් මිය යන්නට තිබ්බා. ඒ මිය යාම නැති කළේ අපේ රටේ හමුදා ජීවිත විශාල සංඛ්‍යාවක් පරිත්‍යාග කර තමයි බරාවි පාවිච්චි කර ආයුධ භාවිතා කරේ නැත්තේ. අද අපි දන්නවා මේ පනතර විරුද්ධ විශාල ජනමතයක් තියෙනවා. අද ඒ ජනමතේ නැහැ. අතුරුදහන්වන්ගේ කාර්යාලයක් ආරම්භ වෙනවා. අද ජනමතයක් නැහැ. රටට හැම ශේෂ්ඨයකම රට තුළ උද්ඝෝෂණ පැන්නගිල තියෙනවා. මහපොළ ආධාරය තුළ විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යෝ උද්ඝෝෂණය කරනවා. මහපොළ අරමුදල හොරකම් කරලා රටේ දේශීය කර්මාන්තකරුවෝ උද්ඝෝෂණය කරනවා. රටේ ගොවි ජනතාව පොහොර ටික නැතුව වතුර ටික නැතුව අද උද්ඝෝෂණය කරනවා. අද මේවට විරුද්ධව ජනමතයක් ගොඩනැගෙන තියෙනවා. මේ ජනමතයේ ගොඩනැගෙන ජනමතය යටපත් කරන්න පුළුවන් වෙන්නේ හදිසි නීතිය දාලා, බයිනේත්වය දාලා, ඊළඟට සම්ප්‍රදායික තමුන්ගේ පරණ කෙරුවාවෙම තමයි මේක යටපත් කරන්න පුළුවන් වෙන්නේ මේ ජනමතය. ඒ සඳහා ආණ්ඩුව
තව විනාඩි දෙකක් තියෙනවා ගරු මන්ත්‍රීතුමා, විනාඩි දෙකක්.
රටේ ජනවර්ගයන් අතර ගැටීම් ඇති කරලා මේ රට තුළ ගොඩනැගෙන ආණ්ඩු විරෝධී බලවේගය යටපත් කරන්නත් මේ ආණ්ඩුවට විරුද්ධව ජනතාව මහපාරට බහිනවා. ඒ මහපාරට බහින එක වළක්වන්න දරන උත්සාහයක් තමයි අද මේ ආණ්ඩුව සිද්ධ කරයි යන්නේ. අපි දන්නවා මේ පනත විවිධ රටවල් වලට ගෙනාවා. ඉන්දියාවට ගෙනාවා, ඉන්දියාව ප්‍රතික්ෂේප කළා. බංගල්දේශයට ගෙනාවා, බංගල්දේශය ප්‍රතික්ෂේප කළා. දකුණු ආසියාවේ රටවල් සියල්ල ප්‍රතික්ෂේප කළා. හැබැයි ආණ්ඩුවට අවශ්‍යයි තමුන්ගේ පැවැත්ම සඳහා බටීර රූකඩ ක්‍රියාපිළිවෙලම අනුගමනය කරමින් ඒ වෙත යන්න. අද රටේ ගින්නක් ඇවිලෙනවා. ඒ ගින්න සිංහල, දෙමළ, මුස්ලිම් අපි සියලු දෙනා විරුද්ධයි. මේ රට සාමකාමී රටක්. මේ රට යහ පැවැත්මෙන් ජීවත් වෙන්න පුළුවන් හැම මිනිහෙකුගේම අයිතිවාසිකම තියෙනවා. ඒ නිසා අපි දන්නවා ඒ ඇවිලෙන ගින්දර පිදුරු දැම්මේ, බේරුවල සිද්ධි වලට ගින්න දැම්මේ තමුන්නාසලගේ එක්සත් ජාතික පක්ෂ ආණ්ඩුවේ ඇතැන් අය. ඒක අපි දන්නවා. හලාල් උද්ඝෝෂණය හරහා මේ රටේ ජනවර්ග වෛරය ඇතිකරන්න අද එක්සත් ජාතික පක්ෂය නියෝජනය කරන ඇමතිවරු තමයි දේශන පවත්වමින් මේ ජාතිවාදී කලකෝලාල ඇති කරන්නේ. සාමකාමීව විසිරුවා හරින්න පුළුවන් පොලිසියට හැකියාව ලබා දීලා තියෙද්දී, ඒ හැකියාව ලබා දීලා තියෙන එක්සත් ජාතික පක්ෂයේ ප්‍රාදේශීය නායකයෝ අද රට තුළ වෛරය ඇති කිරීම සඳහා මේ දේශපාලන කුමන්ත්‍රයට අවුල් වෙලා තියෙනවා.
හොඳයි ගරු මන්ත්‍රීතුමා, වෙලාව අවසන්යි.
ගෙදර යන්න කියලා අපි ආණ්ඩුවට
කියනවා. බොහෝ ස්තුතියි ගරු මහරුප් මන්ත්‍රීතුමා.
ගෞරව සභානායකවරුගලේ, இன்று மன வேதனையுடன் எனது உரையை நான் ஆற்ற வேண்டியவனாக இருக்கின்றேன். காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சமூகத்தை பற்றி சிந்திக்கின்ற இந்த மேலான சபைக்கு அந்த விடயத்திலே பரணவித்தாரன் அவர்களுடைய தீர்ப்பு 20,000 என்று கூறிய போது இந்த சபையிலே 160,000, 40,000 குறைந்து அது 20,000 காணாமலாக்கப்பட்ட ஒரு தொகை மாறியது. இன்று எமது முஸ்லீம் சமூகம் இன்று மிக கேவலமான முறையிலே தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவருடைய சொத்துக்களும் அவர்களுடைய உடைமைகளும் காணாமலாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்ற போது கண்டியிலே வடகெதிர என்கின்ற பகுதியிலும், உடத்தளவத்தை என்கின்ற பகுதியிலும், கட்டுக்கொடையிலே சிட்டி மெக்ஸ் என்கின்ற பாரியொரு துணிக்கடை இன்று பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்று காணாமலாக்கப்பட்ட சமூகம் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அன்று அவர்கள் 1983, 1990 2009 நடைபெற்ற இனப்படுகொலைகளும் அழிவுகளும் காணாமலாக்கப்பட்ட விடயங்களும் இன்று சர்வதேசத்துக்கு முகம் கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த நாடு தலைகுனிந்து நிற்கின்றது. ஜெனீவாவிலே ஐக்கிய நாடு சபையிலே இன்று எமது சமூகத்தினுடைய மதிப்பு, இந்த நாட்டினுடைய மதிப்பு கீழிறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகள் இந்த நாட்டினுடைய அந்நிய செலவாணியை தேயிலையை கொள்வனவு செய்வதன் மூலம் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்ற போது இந்த நாட்டினுடைய இயந்திரங்கள் பொருளாதார அபிவிருத்தியிலே பாரிய பங்களிப்பை அவர்களுடைய பெட்ரோலியம் உற்பத்திகள் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த நாட்டினுடைய முஸ்லீம் சமூகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் இன்று தலைகுனிந்து ஒக்கித்து போயிருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற போது பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் பார்த்து கொண்டிருக்கின்ற போதே எமது சமூகத்தினுடைய உடைமைகளும் உயிர்களும் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கேவலமான நிலைமையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று புலனாய்வுத்துறை செயலற்றதாக இன்று செத்து போனதாக மடிந்து போனதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. சர்வதேசத்திலே பல்வேறுபட்ட புலனாய்வுத்துறையினர் என்ன நடக்கப் போகின்றது, இதனை எப்படி தடுக்க முடியும் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற போது இங்கு நாங்கள் மிக கேவலமான முறையிலே தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதுக்கமையிலும் உங்களுக்கு தெரியும், அன்று தம்புலையிலும் மன்றாதபுரத்திலும் இந்தோட்டையிலும் அம்பாறையிலும் திகநேற்று முந்தனால் திகநிலையிலும் தெல்தெனியாவிலும் இன்று எங்களுடைய முஸ்லீம் சமூகம் பாதிக்கப்படுகின்ற போது எங்களுடைய வீடுகள் எத்தனை அழிந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கடைத்தொகைகள் எத்தனை சீரழிக்கப்பட்டது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அப்துல் வாசித் என்கின்ற சகோதரர் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் தங்களுடைய குடும்பத்தையும் வெளியேற்றிவிட்டு அவர் வெளியே வர முடியாத அளவுக்கு அடைத்து கொள்ளப்பட்டிருக்கின்றார். குமாரசிறி என்கின்ற சகோதரர் கொல்லப்பட்டமைக்காக 4 முஸ்லீம் சகோதரர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று கூறிய அந்த சமூகம் 15 லட்சம் ரூபாயை அவர்களுக்கு கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்ற வேளையிலே இந்த திட்டமிட்டொரு சதியை அரங்கேற்றியிருக்கின்றார்கள். அன்று முன்ன மஹிந்த அரசினை 4 வருடங்களிலே வீட்டுக்கு அனுப்பிய அந்த இனவாத குரோத சக்திகளும் அன்று செயல்பட்ட ஞானசாரத்தினருடைய இன்றைய பத்திரிகை அறிக்கையை பாருங்கள். கொன்றால் கொள்ளுவோம் என்று கூறுகின்ற அந்த தேரருக்கு ஒன்றை கூறுவோம், 1000 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லீம் சமூகம் எந்த ஒரு பன்சலையும் அளிக்கவில்லை, எந்த ஒரு பௌத்த கலாச்சார பீடங்களையும் அளிக்கவில்லை, அளிக்கவில்லை. இந்த நேரத்திலே முஸ்லீம் சமூகத்தினுடைய உணர்வுகளை மதிக்க முடியாதவர்கள் இன்று இந்த சபையிலே எங்களுடைய சிரேஷ்ட உறுப்பினராக இருக்கின்ற அலிசேர் மௌலானா என்னை போன்றவர்கள் 20 வருடங்களுக்கு மேலாக இந்த சபையிலே இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய மாவட்டங்களிலே கௌரவிக்கப்பட்டவர்கள் அல்ல, எங்களுக்கு எந்த சலுகையும் செய்யப்பட்டவர்கள் அல்ல, பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக நாங்கள் கவனத்தில் கொண்டப்பட்டவர்கள் அல்ல, ஆட்சியாளர்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இருக்கின்ற போது இன்று ஜனாதிபதியையும் பிரதமர் மந்திரியையும் இன்று கீழ்த்தனமாக விமர்சிக்கின்ற போது உங்களுக்கு இந்த சபையில யாருக்கும் அது சுழத்தேவையில்லை, சுழப்போதும் இல்லை. காரணம், திருமலை மாவட்டத்திலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை உறுதி செய்தவன் நான். அன்று சம்பந்தர் அவர்களும் அன்று சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் போன்றவர்களும் முடிவெடுக்க முடியாத இந்த சூழலிலே இந்த ஆட்சியை கொண்டு வந்தவர்கள் நாங்கள். எங்களுடைய மனங்கள் புண்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. முஸ்லீம் சமூகம் இன்று நாடளாவிய ரீதியில் தூக்கத்தை இழந்து காத்து இருக்கின்றது. இன்று எங்கள் கேட்கின்றார்கள், எதற்காக பாராளுமன்றத்துக்கு செல்கின்றீர்கள், ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு வாருங்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த ஆட்சியை பதவிக்கு ஏற்றி வைத்தவர்கள் நாங்கள். ஏனென்றால் எமது சமூகம் ஒரு வரலாறை கொண்டது. முஸ்லீம் சமூகத்தினுடைய எந்த ஒரு நாட்டிலும் நாங்கள் பக்கத்தே இருக்கின்ற இந்திய நாட்டை 840 வருடங்கள் ஆண்டிருக்கின்றோம். அங்கு எந்த கோயிலும் அளிக்கப்பட்டதில்லை. 1000 வருடங்கள் ஆண்ட இந்த முஸ்லீம் சமூகம் ஆட்சியாளர்களுக்கு மன்னர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த
நாட்டுடைய
பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே இந்த பாதுகாப்பு சட்டமும் ஒழுங்கும் இந்த போலீஸ் துறையும் உடனடியாக செயல்படுகின்ற எங்களுடைய இங்கு இருக்கின்ற பல அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். ஏன் சரத் பொன்சேகா போன்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், இதனை உடனடியாக நிறுத்தக்கூடிய சக்தியை பெற்றிருப்பார்கள். இன்று கையாளாதவர்களாக இன்று இருக்கின்ற பாதுகாப்பு படையினர் போலீசார் பார்த்து கொண்டிருக்கின்ற போதே முஸ்லீம் சொத்துக்கள் அளிக்கப்படுகின்றது. இதனை உடனடியாக நிறுத்த
ஓகே காரு ஓகே தேங்க்யூ வெரி மச் ஓகே ஆனரபிள் ஸ்ரீநேசன் யூ ஹேவ் 5 மினிட்ஸ்.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ சபாநாயகர் அவர்களே, வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுவதிலிருந்து ஆட்களை பாதுகாத்தல் என்கின்ற அடிப்படையில் கொண்டுவரப்படுகின்ற இந்த சட்ட மூலம் தொடர்பாக எனது கருத்துக்களையும் இந்த சபையில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுவதிலிருந்து ஆட்களை பாதுகாத்தல் என்கின்ற அந்த வாசகத்தை எடுத்து பார்க்கின்ற போது எதிர்காலத்தில் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்படுவதிலிருந்து ஆட்களை பாதுகாத்தல் என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கின்றதே ஒழிய கடந்த காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பது பற்றி தெளிவில்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த காணாமல் ஆக்கப்பட்டது என்பது இந்த நாட்டின் பெருமதியான உயிர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆடுகள், மாடுகள், கோழிகள், குருவிகள் பற்றி நாங்கள் பேசவில்லை, மனிதர்கள் காணாமல் ஆக்கப்பட்டது பற்றி தான் நாங்கள் பேசுகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த விடயத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு பகுதியினர் காணப்படுகின்றார்கள், காணாமல் ஆக்கியவர்கள் என்ற ஒரு பகுதியினர் காணப்படுகின்றார்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடுகின்றவர்கள் என்று இன்னும் ஒரு பகுதியினர் காணப்படுகின்றார்கள், இன்னும் ஒரு பகுதியினர் இருக்கின்றார்கள். காணாமல் ஆக்கியவர்களை, அந்த குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். என்னை பொறுத்த மட்டில் இந்த ஆட்சி நல்லாட்சி என்று கூறுகின்றோம், சட்டவாட்சி என்று கூறுகின்றோம், நீதி பொறிமுறையானது சுதந்திரமாக செயல்படுகின்றது என்று கூறுகின்றோம், இங்கு ஜனநாயக ஆட்சி நடைபெறுகின்றது என்று கூறுகின்றோம். இவ்வாறு நடைபெறுகின்ற போது சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன், சட்டத்தின் மூலமான சமமான பாதுகாப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது என்றெல்லாம் எமது அடிப்படை உரிமைகள் கூறிக்கொண்டிருக்கின்றன. இவ்வாறு அடிப்படை உரிமைகள் கூறிக்கொண்டிருக்கின்ற அதே வேளையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக அந்த காணாமல் ஆக்கியவர்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவதில் நாங்கள் தயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் அரசியல் என்கின்ற ஒரு விடயம் குறுக்கீடு செய்கின்றது. இந்த விடயத்தை கையாளுகின்ற போது எமது எதிர்கால வாக்கு வங்கி வற்றிவிடுமோ என்று எண்ணுகின்ற அரசியல் பார்வை இருக்கின்றது. ஆனால் ஒன்று மட்டும் நான் கூறுகின்றேன், இந்த நாடு உண்மையில் நீதித்துறையை சுதந்திரமாக கொண்டு செல்லுகின்றது, நியாயமான ஆட்சி நடைபெறுகின்றது, சட்டமாட்சி நடைபெறுகின்றது என்றெல்லாம் நாங்கள் சிலாகித்து பேசுவதாக இருந்தால் கடந்த கால தப்புகளை, தவறுகளை நிவர்த்தி செய்வதற்குரிய செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். மாறாக குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்ற, தண்டிக்க கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் இந்த நாட்டில் ஒரு சுதந்திரமான நீதித்துறை, சுதந்திரமான ஒரு தீர்ப்பு இருக்கின்றதா என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எது எப்படியாக இருந்தாலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் இன்று ஒரு வருடத்திற்கும் மேலாக தமது உறவுகள் தொடர்பாக கண்ணீரும் கம்பலையுமாக இருந்து கொண்டு தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முழுமையான ஒரு பதிலை கொடுக்க முடியாத விதத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிலையில் சர்வதேசத்தின் அழுத்தம் காரணமாக இந்த சட்ட மூலம் கொண்டு வரப்படுவதாக கூட சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நாங்கள் உண்மையில் சிந்திக்க வேண்டும், சர்வதேசத்தின் கண்களில் மண்களை தூவிக்கொண்டு இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான விடயத்தை நாங்கள் மூடி மறைக்க முற்பட்டால் இதனை தேடுவதற்கென்றும் கூட ஒரு சந்ததியினர் எதிர்காலத்தில் உருவாவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், பல நீதிகள் மறுக்கப்பட்டதன் காரணமாக, மனித உரிமைகள் ஒடுக்கப்பட்டதன் காரணமாக ஜனநாயக வழிமுறையில் எதனையும் பெற முடியாது என்ற நிலையில்தான் ஆயுத போராட்டம் ஆரம்பித்தது. அந்த ஆயுத போராட்டம் என்பது ஒரு பேரினவாதத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு இனத்தவர்களும் தமது இனத்தின் சார்பாக
சிந்திக்கின்றார்களே.
அந்த வகையில் இந்த சட்டத்தை அர்த்தமுடையதாக்கி அந்த சட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு உரிய நீதியை வழங்குவதற்கு இந்த சபை முயற்சிக்க வேண்டும் என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.